السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய மார்க்க சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அருளால் இந்த ஒரு முக்கியமான மார்க்க கல்வி வகுப்பிலே உங்களோடு மார்க்கத்தின் அடிப்படைகளை, மார்க்கத்தின் அஸ்திவாரமான கொள்கை என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பரிமாறிக்கொள்வதற்கு, அதை பற்றிய குர்ஆன் சுன்னாவின் விளக்கங்களை பேசி அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்தான். அல்லாஹு தஆலா இந்த வகுப்பை ஒரு நிறைவான வகுப்பாகவும், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய ஈமானும் யக்கீனும் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாகவும், நம்முடைய மார்க்கப்பற்று பலம் பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும். கல்வியை கற்று அதன்படி செயல்பட்ட நன்மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். கல்வியை கற்று அதன்படி செயல்படாத ஏனைய மதத்தவர்களைப் போன்றோ அல்லது வழிகட்டவர்களைப் போன்றோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்காமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு கொள்கை வகுப்பு வகுப்பிலே, கொள்கை விளக்கம் என்ற இந்த வகுப்பிலே உங்களுக்காக ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் என்ற பிரசித்தி பெற்ற மார்க்க அறிஞர் அவர்கள் தொகுத்த அந்த நூலிலிருந்து அடிப்படையான சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு அந்த திரையிலே போடப்படும். அதற்குரிய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அத்தோடு சேர்த்து உங்களுக்கு சொல்லப்படும். ஆகவே அந்த திரையை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். விஷயங்களை நான் சொல்லும் பொழுது உங்களது பார்வைகள் எல்லாம் என்னை நோக்கி இருக்க வேண்டும். இடையிலே பேசுவதோ அல்லது வேறு அதாவது பிறருக்கு இடையூறாக இருக்கின்ற எந்த விதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கணேசருக்குரியவர்களே, நாம் இப்போது கற்றுக்கொள்ள இருக்கின்ற இந்த வகுப்பு ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டது. இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை உள்ளடக்கிய கல்விக்குத்தான் அரபியிலே பிற்காலத்திலே இல்முல் அகீதா என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே அல் ஈமான் அல் இஸ்லாம் என்ற இந்த இரண்டு பெயர்கள் தான் இருந்தன. ஈமான் இஸ்லாம் என்ற இரண்டு பெயர்கள் தான் இருந்தன. உமூருல் ஈமான் அல்லது மசாயிலுல் ஈமான், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈமான் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்று சொல்லப்படும். பிறகு இஸ்லாமிய மார்க்க கல்விகள் எல்லாம் ஒவ்வொரு கல்வியும் தனித்தனி துறையாக மாற்றப்பட்ட போது, ஒவ்வொரு கல்வியும் குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து தனித்தனி துறையாக மாற்றப்பட்ட போதுதான் இந்த அகீதா அகீதா என்ற பெயர் வருகிறது. ஐன் காஃப் யா தால் அகீதா என்று அந்த பெயர் சொல்லப்படுகிறது. இந்த அகீதா என்ற இந்த பதம் அரபியினுடைய வேர் சொல்லாகிய ஐன் காஃப் தால் அகாத ஐன் காஃப் தால் என்ற அந்த மூல வேர் சொல்லிலிருந்து வருகிறது. அகாத என்றால் ஒன்றை மற்றொன்றோடு உறுதியாக இறுக்கமாக இணைத்து விடுவது, கட்டுவதற்கு சொல்லப்படும். அப்ப
அகீதா என்றால் இறுக்கமாக கட்டப்பட்ட ஒன்று, நெருக்கமாக கட்டப்பட்ட ஒன்று, நெருக்கமாக பிணைக்கப்பட்ட ஒன்று. அப்ப கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு அகீதா என்று எந்த வகையில் சொல்லப்பட்டது என்றால், கொள்கை என்பது நமது கல்போடு சம்பந்தப்பட்டது, நமது கல்போடு சம்பந்தப்பட்டது. தெரிந்து கொண்டு தெரிந்த விஷயங்களை நம்பிக்கை கொள்வது. அப்ப அந்த விஷயங்களை கல்போடு கட்டப்பட்டதை போன்று, கல்போடு உறுதியாக இணைக்கப்பட்டதை போன்று பிரிக்க முடியாத அளவிற்கு, இரண்டையும் தனித்தனியாக ஆக்க முடியாத அளவிற்கு கல்போடு அந்த விஷயங்களை சேர்த்து இணைத்து விடுவது என்ற அடிப்படையிலே அந்த கல்பு சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு அகீதா என்று சொல்லப்பட்டது. இந்த விஷயம் புரியுதுங்களா? சரி, இப்ப ஈமான் என்று எடுத்துக்கொண்டால் கொள்கை, இதற்கு நம்ம தமிழ்ல சொல்லும்போது கொள்கை. ஏன் கொள்கை என்பது ஒரு மனிதனுடைய அந்த சிந்தனையோடு அவனுடைய உள்ளத்தோடு சார்ந்தது, அவன் நம்பி இருக்கக்கூடிய விஷயங்களை கொள்கை என்று சொல்லப்படும். அப்ப தமிழ்ல அகீதா என்பதற்கு பொதுவாக ஒரு ஒரே வார்த்தையிலே அர்த்தம் சொல்வதாக இருந்தால் கொள்கை, அவன் நம்பிக்கை கொண்ட அந்த கொள்கை என்பதை சுருக்கமாக கொள்கை என்று சொல்லப்படும். இப்ப இந்த கொள்கை என்பது அகீதா என்பது, அப்ப ஈமான் தான் அகீதா என்று சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப ஈமான் என்றால் ஹதீஸ் ஜிப்ரயிலே, ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ் என்று ஹதீஸ் நூல்களிலே பிரசித்தி, அதாவது பிரபல்யமாக சொல்லப்படுகிற ஹதீஸ். ஒருவர் வந்தார் வெள்ளை நிற ஆடையிலே, கருப்பு நிற முடியோடு, பிரயாணத்தின் களைப்பும் அவர் மீது இல்லை, ஆனால் நாங்கள் யாரும் அவரை அறியவும் மாட்டோம். நபி இடத்திலே வந்தார், தனது முட்டுக்கால்களை நபியுடைய முட்டுக்கால்களோடு சேர்த்து வைத்தார், தனது இரு கைகளையும் தனது தொடையின் மீது மரியாதையாக வைத்துக் கொண்டார், நபியிடம் ஈமானை பற்றி கேட்டார், நபி ஈமானை பற்றி சொன்னார்கள், பிறகு இஸ்லாமை பற்றி கேட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமை பற்றி சொன்னார்கள், பிறகு இஹ்சானை பற்றி கேட்டார், பிறகு இஹ்சான் என்றால் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். இப்படி வருகின்ற அந்த அறிவிப்பிலே அந்த மனிதரை, அந்த நபரை பற்றி, வந்த அந்த நபரை பற்றி பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தவர் யார் தெரியுமா? அவர் தான் ஜிப்ரயீல், உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காக வந்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சோ அன்றைய தினத்திலிருந்து அந்த ஹதீஸிற்கு பெயரே ஹதீசு ஜிப்ரயீல், ஜிப்ரீலுடைய ஹதீஸ், அதாவது ஜிப்ரீலின் மூலமாக நமக்கு கிடைத்த செய்திகளை கொண்ட ஹதீஸ் என்ற அடிப்படையில் ஹதீஸ் ஜிப்ரயீல் என்று சொல்லப்படும். அந்த ஹதீஸ் ஜிப்ரயீலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜிப்ரயீல் கேட்கின்ற கேள்வி, மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்கும் போது சொல்கிறார்கள், அன் துமின பில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, ஒமலாஇகத்திஹி அவனுடைய வானவர்களை நம்பிக்கை கொள்வது, வகுதுபிஹி அவனுடைய வேதத்தை நம்பிக்கை கொள்வது, வருசுலிஹி அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்வது, வல்யௌமில் ஆகிர் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, வஅன் துமின பில் கதரி கைரிஹி வஷர்ரிஹி விதி அதில் உள்ள நன்மை தீமையோடு சேர்த்து அந்த விதியை நம்பிக்கை கொள்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு விளக்கம் சொன்னார்கள். நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்திற்குரிய அந்த அடிப்படையை சொன்னார்கள். இப்ப நீங்க கவனமாக கேட்க வேண்டியது என்னவென்றால், இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நாம் இப்போது படிக்க இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த ஈமான் ஆறு, அதாவது ஆறு அம்சங்களை கொண்ட ஈமான் என்பது ஆறு அம்சங்களை கொண்டது. அந்த ஆறு விஷயங்களிலே முதலாவது விஷயத்தை பற்றித்தான் நாம் விரிவாக படிக்க இருக்கின்றோம், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது. புரியுதுங்களா? அந்த அத்துமின பில்லாஹ் என்பதில் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது என்ற விஷயத்தை பற்றித்தான் நாம் இந்த மூன்று நாட்களிலே நடத்தக்கூடிய வகுப்புகளிலே அதிகமாக நாம் படிக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப அடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கம், இந்த முழு மார்க்கத்திற்கும் ஷரியா என்று சொல்லப்படும். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, ஷிர்அ ஷரியா ரெண்டு ஒன்றுதான். உங்களில் ஒவ்வொரு வகுப்பாருக்கும், அதாவது முந்தைய வகுப்பாரிலிருந்து இன்று வரை நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஷரியத்தை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். அந்த ஷரியத் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஷரியத் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. இந்த ஷரியத்தை மார்க்க அறிஞர்கள் இரண்டாக நமக்கு பிரிக்கிறார்கள். ஷரியத்தை இரண்டு வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று என்ன? அகாயித், நமது நம்பிக்கை சார்ந்தவை, கொள்கை சார்ந்தவை. இரண்டாவது நம்முடைய அமல்கள் சார்ந்தவை. ஒன்று உள்ளம் சார்ந்தவை, இரண்டாவது நம்முடைய அமல்கள் சார்ந்தவை. அப்ப அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், கேட்கிறான், அல்லாஹுதான் உணவளிக்கிறான் என்று நம்புவது, அல்லாஹ்வுடைய வானவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புவது. இப்படி நமது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவைகளை அக்காயுது என்று சொல்வார்கள். முந்தி நாம் சொன்னதை இரண்டாவது அமல்களோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது விஷயம் நமது செயல்களோடு சம்பந்தப்பட்டது. தொழுகை, அந்த தொழுகையை எப்படி தொழுவது, கை எப்படி உயர்த்த வேண்டும், உயர்த்திய கையை எங்கே வைக்க வேண்டும், பிறகு ருக்குவை எப்படி செய்ய வேண்டும், சுஜூத் எப்படி செய்ய வேண்டும். இப்ப ஜக்காத் யார் மீது கடமையாகிறது, ஜக்காத் கடமையானவர் அந்த ஜக்காத்தை எப்படி கொடுக்க வேண்டும், நோன்பு யார் மீது கடமையாகிறது, நோன்பு எப்படி நோக்க வேண்டும், இப்படி செயல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதிலே குணங்கள் வரலாம், அதிலே நம்முடைய தொழில் துறைகள் வரலாம், அதிலே இபாதத்துகள் சம்பந்தப்பட்டவைகள் வரலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் அவற்றை அமால் அல்லது அமலியாத், அமல் சார்ந்தவை, செயல் சார்ந்தவை என்று சொல்லப்படும். இந்த விஷயம் புரியுதுங்களா? அப்ப ஷரியத்தை நாம் இரண்டாக, அதாவது விவரமாக புரிவதற்காக இரண்டு வகையாக மார்க்க அறிஞர்கள் பிரித்து சொல்லித் தருகிறார்கள். ஒன்று கொள்கை சார்ந்தவை, இரண்டாவது நம்முடைய அமல்கள் சார்ந்தவை. இப்ப இந்த கொள்கை சார்ந்தவை விஷயங்கள் இருக்கின்றனவே, இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனிதனுக்கு வழிகேடு வந்துவிடவே கூடாது. கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனிதனுக்கு வழிகேடு வந்துவிடவே கூடாது. தவறான விஷயங்கள் கொள்கையில் புகுந்துவிடக் கூடாது. தவறான சிந்தனைகள் கொள்கையில் வந்துவிடக் கூடாது. கொள்கை 100க்கு 100 சரியாக இருக்க வேண்டும். அமலிலே 100ல் ஒரு சிலவை குறைந்தாலோ விடுபட்டாலோ கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகா தயாளன் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். ஆனால் கொள்கையை பொறுத்தவரை இந்த கொள்கை, அதாவது ஈமான், அகீதா, இது சுத்தமாக, இது சரியாக, இது முழுமையாக இருக்க வேண்டும். கொள்கை சரியாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். இதில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவருடைய ஒரே கட்டளையை தான் வைத்திருக்கிறான். இந்த கட்டளை எப்படி என்றால், இந்த கொள்கை சரியாக இருக்க வேண்டும். இதில் எந்த விதமான சமரசம் யாரோடும் கிடையாது. எப்படி? உதாரணமாக பல வசனங்களை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். இந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறான், அதில எந்த விதமான ஒரு குறைவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அவர் மன்னிப்பு கேட்டு அதை முழுமைப்படுத்திக் கொண்டாலே தவிர, அதிலிருந்து விலகி வந்தாலே தவிர, மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இப்ப உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சூரா அல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், யாருக்கு தன் இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, அல்லாஹ் அந்த ஆசையை நமக்கு தருவானாக. பல பேர் பல விஷயங்களை ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசைகளிலே சிறந்த ஆசை எது? நான் என் ரப்பை, என் ரப்பு என்னை திருப்தி கொண்ட நிலையிலே சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படும். அந்த நாளை விட சிறந்த நாள் எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களிலே என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், நான் உன்னை சந்திக்கும் நாளை என் நாட்களிலேயே எனக்கு மகிழ்ச்சியான நாளாக ஆக்கிவை. ஒரு மனிதனுடைய மிக மோசமான கெட்ட நாள் என்றால் எது? எந்த நாளில் அவன் ரப்பை சந்திக்கும் போது அந்த ரப்பு அவன் மீது கோபம் கொண்டவனாக இருக்கிறானோ, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள், இந்த கொள்கை என்பது இது கண்டிப்பாக சரியாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் எந்த விதமான குறைவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தனது ரப்பை தனது ரப்புடைய சந்திப்பை ஆதரவு வைப்பவர் நல்ல அமல்களை செய்யட்டும். அந்த நல்ல அமல்களை செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு நிபந்தனையை அல்லாஹ் சொல்கிறான், தனது இறைவனுக்கு யாரையும் இணை வைக்க வேண்டாம், ஷிர்க் செய்ய வேண்டாம். அப்ப ஷிர்க் என்பது என்ன? கொள்கையை நாசமாக்குவது, கொள்கையை கெடுத்துக் கொள்வது. கொள்கையை கெடுத்துக் கொள்கின்ற விஷயத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிர்க் என்று சொல்கிறான். அப்ப இந்த கொள்கை சரியாக இருப்பதோடு அவர் நல்ல அமல்களை செய்யட்டும். இப்ப இந்த கொள்கை விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கண்டிப்பு, அல்லாஹ்வுடைய கண்டிப்பு கொள்கை விஷயத்திலே எந்த அளவு பாரபட்சம் இல்லாமல் இருந்ததென்றால், சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தின் 65வது வசனம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வீடுகளிலே எழுதி வைக்க வேண்டிய விஷயம், நமது பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய விஷயம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் லயின் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலு வலதகூனன் மினல் காஸிரீன். முந்தி நம்ம சொன்ன விஷயத்தை இந்த 2வது வசனத்துல இன்னும் தெளிவா நாம் புரிந்து கொள்கிறோம். அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அமல் அங்கீகரிக்கப்படுவதற்கு அக்கீதா சரியாக இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நபியே உங்களுக்கு வஹியின் மூலமாக திட்டமாக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. உங்களுக்கு மட்டுமல்ல, வஇலல்லதீன மின் கப்லிக், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் சொல்லப்பட்டு விட்டது. அந்த சொல்லப்பட்ட விஷயம் என்ன? நீர் இணை வைத்தால், ஒவ்வொரு நபியை பார்த்தும் அல்லாஹ் சொல்லிட்டான். நூஹு நபியிலிருந்து ஒவ்வொரு நபியை பார்த்தும் அல்லாஹ் சொன்னது, நீ இணை வைத்தால் உங்களது அமல்கள் நாசமாகிவிடும். நீங்கள் இணை வைத்தால் உங்களது அமல்கள் நாசமாகிவிடும். அப்ப நீங்க மலை போன்று அமல் செய்தாலும் சரி, கிழக்கிலிருந்து மேற்கு வரை அமல்களால் நீங்கள் நிரப்பினாலும் சரி, உங்கள் செல்வங்களை எல்லாம் தர்மம் செய்து உங்களது வாழ்நாளை எல்லாம் நீங்கள் இபாதத்திலே கழித்தாலும் சரி, ஷிர்க் என்ற அகீதாவின் சீர்கேடு, ஷிர்க் என்ற கொள்கையின் சீர்கேடு அந்த உள்ளத்திலே வந்துவிட்டால் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகி விடுகிறது, பாழாகி விடுகிறது. ஒரு தக்குன்னு மணல் காசிரீன், நஷ்டவாளிகளே, அவ்வளவுதான், போண்டி எல்லாவற்றையும் இழந்தவர்களே நீங்கள் ஆகிவிடுவீர் நபியே. என் அன்பிற்குரியவர்களே, இந்த வசனம் நமது தூக்கங்களை கலைக்க வேண்டும், நமது நிம்மதியை குலைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்மில் பலர் ஷிர்க் என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள், கொள்கையின் சுத்தம் என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள், அமல்களை கொண்டு பெருமை கொள்ளக்கூடிய பலர் அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையிலே இருக்கிறார்கள், அமல்களை அதிகமாக்குவதிலே கவனம் செலுத்துகிறார்கள், ஆனால் கொள்கையை திருத்திக் கொள்வதிலே, கொள்கையை சரி செய்து கொள்வதிலே, கொள்கையை கற்பதிலே அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், சூரா ஸுமருடைய அதே 39வது அத்தியாயத்தின் 2-3 வசனங்களிலே, ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன் அலா லில்லாஹித்தீனுல் காலிஸ். நபியே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், நபியே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். நபிக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார் அமல்கள் விஷயம், இபாதத், நீங்கள் இபாதத்தை சரியாக செய்யுங்கள் என்று சொல்லும் போது அதோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான், முக்லிஸல் லஹுத்தீன், தீனை நீங்கள் அந்த ரப்புக்கு சுத்தப்படுத்தியவராக, பரிசுத்தமாக்கியவராக, கொள்கையை சரி செய்தவராக, ஈமானை சரி செய்தவராக நீங்கள் இபாதத்து செய்யுங்கள். அப்ப ஈமானை சரி செய்யாமல் செய்யப்படுகின்ற இபாதத்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை நபிக்கு எச்சரிக்கையாகவும் கூறி, கட்டளையாகவும் கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இங்கே என்ன தெரிந்து கொள்கிறோம்? கொள்கை என்பது மிக சரியாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், ஒரு முறையாக இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்களை அனுப்பி இருக்கிறார். அந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கட்டளை என்ன? முதலாவதாக மக்களுடைய கொள்கையை சரி செய்யுங்கள், மக்களுடைய ஈமானை கொள்கையை சரி செய்யுங்கள். அந்த கொள்கையை சரிபடுத்துவதுதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் பணி. ஒரு சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தின் கொள்கையை திருத்த வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த காலத்தில் பெண்களை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருந்தார்கள், பிறக்கின்ற பெண் குழந்தைகளை. இரண்டாவதாக மது குடித்துக் கொண்டிருந்தார்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், கொலை கொள்ளை திருடு எல்லா விதமான பாவங்களிலும் அந்த மக்கள் சிக்கியிருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த மக்களை திருத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு துறையை ஆரம்பிச்சு, திருடர்களை திருத்துவதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட், ஜினா செய்பவர்களை திருத்துவதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட், கொள்ளையடிப்பவர்களை திருத்துவதற்காக பிடிப்பதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட், பெண் குழந்தைகளை புதைக்காமல் வாழ வைப்பதற்காக அதுக்கு ஒரு பொதுநலத்துறை என்று இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக துறைகளை செய்து கொண்டிருந்தார்களா, அமைத்துக் கொண்டிருந்தார்களா அமைப்புகளை? அதுக்கு ஒரு தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் அப்படின்னு இயக்கங்களை ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்களா? ஒன்றும் செய்யவில்லை. எல்லா மக்களையும் அழைத்து சொன்னார்கள், கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையெல்லாம் திரும்பிவிடும், வெற்றி அடைந்து விடுவீர்கள், எல்லா பிரச்சனையும் போயிடும். அப்ப கொள்கையை சரி செய்தால்தான் மனிதர்களில் இருக்கின்ற எல்லா வகையான சீர்கேடுகளையும் சரி செய்ய முடியும். அதை செய்யாம எந்த சீர்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தால் அது ஏதோ ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ஏதோ மாற்றங்களை கொடுத்த மாதிரி தெரியுமே தவிர, கேமராவை வைக்காட்டி திரும்ப மாறி போயிடும். எப்படி கேமராவை வைக்கலன்னா திரும்ப மாறி போயிடும், புரிஞ்சுப்பீங்க நீங்க? அப்ப நபிமார்கள் கொண்டு வந்த முதல் பணி என்ன? சீர்திருத்த பணி. எதை சீர்திருத்துகின்ற பணி? கொள்கையை சீர்திருத்துகின்ற பணி. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். பாருங்கள், சூரா நஹல் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம், வலக்கது பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா, வலக்கது பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா ஒவ்வொரு உம்மத்துக்கும் நாம் தூதரை அனுப்பி இருக்கிறோம், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம். ஒன்று, அந்த தூதர் நேரடியாக அனுப்பப்பட்டவராக இருப்பார் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொரு உம்மத்துக்கும் தூதரை அனுப்பி இருக்கிறான். அந்த தூதருக்கு அல்லாஹ் என்ன கட்டளையை கொடுத்து அனுப்பினான்? அடையுங்கள், அன்யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய தாகூத் ஷைத்தானை விட்டு விலகுங்கள். இதை முதல்ல செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், ஷைத்தானை விட்டு விலகுங்கள். அப்ப இதன் அகீதா என்று சொல்லப்படும், இதான் கொள்கை, இதான் ஈமான். இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். இதுதான் முதல் கட்டளை, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை. இப்ப நீங்க அல் குர்ஆன்ல சூரா அல் அஅராஃப், அதுபோன்று சூரா ஹூத், சூரா அல் ஹிஜ்ர், சூரத்து ஷுஅரா, இந்த மாதிரியான அத்தியாயங்களை நீங்கள் எடுத்து படித்தால் நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் சொல்வான். நூஹ் நபியிலிருந்து கடைசியாக ஈசா நபி வரை உள்ள வரலாறுகளை அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுருக்கமாக சொல்லிக்கொண்டே வருவான். அந்த எல்லா வசனங்களிலும் நீங்கள் பார்த்தால் நபிமார்களுடைய பெயர் மாறிக்கொண்டே இருக்கும். கவனமாக கேளுங்கள், நபிமார்களுடைய பெயர் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனா எல்லோருடைய முதல் வாசகம் ஒன்றாகவே இருக்கும். நபிமார்களுடைய பெயர் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனா எல்லா நபிமார்களிடமிருந்து வந்த முதல் வாசகம் என்று அல்லாஹ் சொல்லி சொல்வான் அல்லவா, அது எதுவாகத்தான் இருக்கும்? உஅபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரும். இவர் உஅபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரும். இதான் எல்லா நபிமார்கள் புறத்திலிருந்து வருகின்ற முதல் வார்த்தை என்ன? நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. இதன் அகீதா என்று சொல்லப்படும். அப்ப இதைத்தான் எல்லா நபிமார்களும் செய்து வந்தார்கள், இதைத்தான் எல்லா நபிமார்களும் சொல்லி வந்தார்கள். அப்ப இதை சரி செய்தால்தான் நாம் நம்முடைய அமல்களை சரி செய்ய முடியும், நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இப்ப இதுவரை ஒரு அரை மணி நேரம் நாம் பேசிய இந்த சுருக்கத்திலே ஓரளவுக்கு நாம் தெளிவு பெற்றிருக்கலாம். நாம் நமது அகீதாவை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம், அகீதாவை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அகீதா என்றால் என்னவென்று படிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப இந்த அகீதாவை எப்படி கற்றுக்கொள்வது, யாரிடம் இருந்து கற்பது, எங்கே போய் கற்பது, கொள்கை என்று யார் யாரோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதையெல்லாம் கொள்கையாக நம்பிவிடலாமா, ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் அங்கே நீங்கள் நிதானிக்க வேண்டும். இந்த கொள்கை கல்பு சம்பந்தப்பட்ட இந்த ஈமானுடைய விஷயங்கள் என்பது இது அல்லாஹுவின் புறத்திலிருந்துதான் நமக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் தானே சொல்லித்தர வேண்டும். அல்லாஹுவை பற்றி யாருக்கு அதிகம் தெரியும், அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹுவை பற்றி அல்லாஹுக்கு தான் அதிகமாக தெரியும். அப்ப அந்த ரப்பை நாம் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் கவனமாக்கிறோம், அந்த ரப்பு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளப் போகிறோம், அந்த ரப்பு யார் என்று அவன் நமக்கு சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் அவன் தான் நம்மை படைத்தான், நமக்கு இந்த அறிவை கொடுத்தான். நாம் அந்த ரப்பை பார்க்கவில்லை, அந்த ரப்பு தன்னை நமக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்றால் நாம அவனை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த ரப்பு, அந்த அல்லாஹ் நமக்கு அவனை பற்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, அவன் அனுப்பிய தூதர்கள், எந்த தூதர்களிடத்திலே வஹியை கொண்டு அல்லாஹ் பேசினானோ அந்த நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் அல்லாஹுவை பற்றி அதிகம் அறிந்தவர்கள். ஏன், அவர்களுக்கு வஹி வந்தது, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசிய பேச்சை அல்லாஹ் அந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம் என்று அவன் வைத்திருந்தானோ அந்த அர்த்தத்தை அவர்கள்தான் சரியாக புரிந்து கொண்டவர்கள். புரியுதா இந்த விஷயம், வஹி இப்ப குரானோ அல்லது இதற்கு முன்னாடி உண்டான தௌராத்தோ, இப்ப தௌராத்தை சரியாக புரிந்தவர்கள் யார், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற அந்த கலாமை அல்லாஹ்வில புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய விதத்திலே புரிவதற்கு தாக்கம் யாருக்கு தான் இருக்கிறது, நபிமார்களுக்கு தான் இருக்கிறது. அப்ப குர்ஆன் நபியின் மீது இறக்கப்பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குர்ஆனை அதிகம் புரிந்து கொண்டவர்கள் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க புரிஞ்சதுக்கு மேல போய் யாரும் புரிய முடியாது. இன்னைக்கு வேணா சில பேர் சொல்லலாம் சயின்ஸால குர்ஆன புரியலான்னு சொல்லிட்டு, புரியுதா, சயின்ஸ் வச்சு குர்ஆன ரொம்ப புரிஞ்சிடலாமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, பின்னாடி சொல்லுவோம். சயின்ஸ் வைத்து குர்ஆனில் சில விஷயங்களை காலத்திற்கு ஏற்ப கண்டுபிடிக்கலாமே தவிர குர்ஆனை புரிவதென்றால் அதற்கு ஈமான் தேவை. அதற்கு என்ன தேவை, ஈமான் தேவை. அப்ப அந்த ஈமான் யாருக்கு மிக அதிகமாக நிறைவாக இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த இடத்துல நாம் எதை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால், கொள்கை என்பது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். மலக்குகள் என்று அல்லாஹ் தான் படைத்தான், அவர்களை நமக்கு அல்லாஹ் காண்பிக்கவில்லை. நபிமார்கள் என்று நபிமார்களை அல்லாஹ் தான் அனுப்பினான், நாம் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நபிமார்களை தேர்ந்தெடுப்பது நமது உரிமையா, இல்லை. அப்ப வேதங்கள் என்று அல்லாஹ் தான் இறக்கினான், அந்த வேதங்களை எப்படி நம்ப வேண்டும், வேதங்களை எப்படி படிக்க வேண்டும், அதிலிருந்து எப்படி இல்மை கற்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் சொல்லித்தர வேண்டும். மறுமை நாளையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான், விதியையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். இப்ப இவையெல்லாம் அல்லாஹுவோடு நேரடியாக சம்பந்தப்படுகின்ற காரணத்தால் குறிப்பாக இந்த கொள்கை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கொள்கை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் புறத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுதல் வேண்டும். இப்ப இந்த இரண்டு ஆதாரங்களின் மீது நாம் கொள்கையை அமைத்துக் கொண்டால் ஒரு காலம் நமக்கு பிரச்சனை இல்லை, எந்த விதத்திலும் இன்ஷா அல்லாஹ் குழப்பம் வராது, சீர்கேடுகள் வராது, பிரச்சனைகள் வராது, பிளவுகள் வராது. இந்த இரண்டிலிருந்து வேறுபட்டு, இந்த இரண்டிலிருந்து வெளியேறி மனிதன் கொள்கையை தேட ஆரம்பித்தால் பைத்தியம் பிடித்துவிடும். குழப்பத்திற்கு ஆளாகி விடுவான், சோதனைக்கு அவன் ஆளாகி விடுவான், சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாகி விடுவான். திரும்பவும் எந்த வழிகேட்டிலிருந்து விலகி இஸ்லாத்திற்குள் வந்தானோ அதே வழிகேடுகளுக்கு திரும்ப செல்வான், பள்ளத்தை நோக்கி ஓடை ஓடுவதை போல. அப்ப நமக்கு நம்முடைய சிறப்பிற்குரிய முன்னோர்கள் சஹாபாக்கள், தாபிகள், சிறப்பிற்குரிய முன்னோர்கள் என்றால் சலப்புகள் என்றால் அதற்கு குறிப்பாக யார் வருவார்கள்? முதலிலே சஹாபாக்கள். யாரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஹதீஸிலே சமுதாயத்திலேயே தலைமுறையிலேயே சிறந்த தலைமுறை எனது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள், பிறகு அடுத்தவர்கள், பிறகு அடுத்தவர்கள் என்று சொன்னார்களே சஹாபாக்களும் அவர்களது மாணவர்களும் அவர்களது மாணவர்களும். இப்ப இந்த மூன்று தலைமுறையினரை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் இல்லை, அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இல்லை, கொள்கை மார்க்க அடிப்படையிலே அவர்களுக்கு மத்தியிலே எந்த பிளவும் பிரிவினையும் இல்லாமல் இருந்தது, ஒரே அடிப்படையில் தான் இருந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் கொள்கையை, ஈமானை, அகீதாவை குர்ஆன் சுன்னாவில் இருந்து மட்டுமே எடுத்தார்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான் பாருங்கள், சூரா ஆல இம்ரானுடைய மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பலமாக பிடியுங்கள். அப்ப குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா கயிறு என்று சொல்கிறான். இங்கே விளங்க வேண்டும், ஏன் நேரடியாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கலாம்ல? எத்தனை இடங்களிலே குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். குர்ஆனிலே கிதாப் என்பதை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், குர்ஆன் என்பதை பயன்படுத்துகிறான், தன்ஸீல் என்பதை பயன்படுத்துகிறான். இவற்றையெல்லாம் இங்கே பயன்படுத்தாமல் இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப சூசகமாக அல்லாஹ் ரப்புல் ஹபுல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். சில நேரங்களிலே சகோதரர்களே, தெளிவாக சொல்வதை விட சூசகமாக சொல்வது ஆழமாக இருக்கு. சில நேரங்களில் சூசகமாக சொல்வது தெளிவாக சொல்வதை விட அழுத்தமாக இருக்கும், ரொம்ப பெரிய அது தாக்கத்தை ஏற்படுத்தும். புரியுதா? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கூட பார்க்கலாம், நீங்க பிள்ளைகளை திருத்துகின்ற விஷயத்துல அல்லது பணியாட்களை திருத்துகின்ற விஷயத்துல நேரா சொல்றதை விட கொஞ்சம் அப்படி சைடா நம்ம இப்படி அப்படி சுத்தி லைட்டா அப்படி ஒரு கீரம் அப்படியே புரிஞ்சும் புரியாத மாதிரி ரெண்டா இருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு போகும் பொழுது ஆஹா அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படும், ஒரு விதமான ஒரு ஒரு தாக்கம் ஏற்படும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய கயிறா? ஏன் அல்லாஹ்வுடைய கயிறு என்று குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? இதுக்கு பலவிதமான உதாரணங்களை சொல்லலாம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு பெரிய வெள்ளத்துல ஒரு மனிதர் சிக்கிக்கிட்டார், ஒரு வெள்ளத்துல ஒரு மனிதர் சிக்கிக் கொள்கிறார். இந்த மனிதரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இன்னொரு மனிதர் வெள்ளத்துல குதிக்கிறார், என்ன ஆகும்? அவரும் அடிச்சுக்கிட்டு ஓடுவார். அப்புறம் அவரை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தர் குதித்தா அவரும் ஓடுவார். போய் குடிக்க முடியுமா? வெள்ளத்துல தப்பு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல நின்னா நீஞ்சு போய் ஒரு குளம் இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, ஒருத்தர் உள்ளார உழுந்துட்டாரு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்மளும் நீச்சல் தெரிஞ்சா குதிச்சு அவரை ஏதோ காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். வெள்ளத்துல அடிச்சுன்னு ஓடுறவரை அப்ப என்ன செய்வாங்க? நீங்க பாத்துருக்கலாம், கயிறை தூக்கி போடுவாங்க. அப்ப அவர் அந்த கயிறை பலமா பிடிச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அவரை பிடிச்சி நம்ம இழுத்துடலாம், கரை சேர்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சிக்கலான சிரமமான நேரங்கள். இப்ப ஆள் கணத்துல போய் ஒருத்தர் உழுந்துக்கிறாரு, அப்ப என்ன செய்யறாங்க? உள்ளார ஒரு கயிறை கட்டி இறங்குறாங்க. அந்த கயிறுல அவர் தன்னை கட்டிக்கிட்டோன்ன அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி கொண்டு வந்துடுறாங்க. அப்ப இந்த கயிறு என்பது இருக்கிறதே, இது ஆபத்துகளிலிருந்து மனிதனை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலமான நமக்கு ஒரு துணையான ஒரு பொருள். பயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு கயிறு வச்சுக்கிறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும் இந்த கயிறு. கயிறு இப்ப இந்த கயிறு இருக்கிறது, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அல்லாஹ்வுடைய கயிறு. இது ஏன் உலகத்துல நீங்க எப்படிதான் கயிறு செஞ்சாலும் கூட அந்த கயிறு அரிச்சிடலாம். அதை எப்படியாவது நைலான் கயிறு செய்யறீங்க, எரிச்சா கூட அது தானா ரெண்டு துண்டா தானா போயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய கயிறா இருக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கயிறு. எந்த ஆபத்திலே, எந்த சிக்கலிலே மனக்குழப்பங்களோ, கொள்கை குழப்பங்களோ, செயல் குழப்பங்களோ, தொழில் குழப்பங்களோ, குடும்ப குழப்பங்களோ, எந்த குழப்பத்தில் நீங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனை பிடித்துக் கொண்டாலும் சரி, அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். ஏன்? உங்களுடைய கனெக்ஷன் தொடர்பு இப்போது நேரடியாக அல்லாஹ்வோடு ஏற்பட்டு விட்டது, கண்டிப்பா கரை சேர்ப்பான். அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅஸ்தஸிமூ பிஹப்லில்லாஹ், வஅத்தசிமு பில் குர்ஆன் என்று சொல்ல வேண்டிய இடத்தில், வஅத்தசிமு பில் கிதாபி என்று சொல்ல வேண்டிய இடத்தில், வஅத்தசிமு பிஹப்லில்லாஹ். நமக்கு ஒரு ஆறுதல். எப்படி இப்ப குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, உலகத்தில் உள்ள எந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றாலும், எப்போது நேர்வழி பெற வேண்டும் என்றாலும், எல்லாருக்கும் இந்த குர்ஆன் தான். வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன். இப்படி குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்தால் வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிய மாட்டீர்கள். அப்ப குர்ஆனை நீங்கள் பற்றி பிடிங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த குர்ஆனை அடிப்படையாக வைத்து நீங்கள் கொள்கையை வகுக்கும் போது உங்களுக்கு மத்தியிலே பிரிவு வராது. இப்ப ஒருத்தரிடத்துல நீ கொள்கையை பத்தி பேச போறீங்க, கொள்கையை பத்தி சொல்ல போறீங்க, அதை படிக்க போறீங்க, குர்ஆனை கொண்டு போனா இதை தூக்கி ஓரமா வைங்கிறாங்க, அவரோட போய் பேச முடியுமா? அல்லது குர்ஆனை கொண்டு போனா இதெல்லாம் நமக்கு விளங்காது, இதெல்லாம் நமக்கு புரியாது அப்படின்னு ஒதுக்குறாங்க, அவர்கள் நேர்வழிக்கு வர முடியுமா? அவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமா? திறக்கவே இல்லை, படிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, சிந்திக்கவில்லை என்றால் அவர்களுக்கு எப்படி குர்ஆன் வழிகாட்டும்? சரி, இரண்டாவது என்ன சொன்னோம்? இந்த அகீதாவை, கொள்கையை நாம் படிப்பதாக இருந்தால் நமக்கு என்ன தேவை? ஒரு நபியின் வழிகாட்டுதல் தேவை. ஒரு நபியின் வழிகாட்டுதல் தேவை. ஏன்? அந்த நபியின் மூலமாகத்தான் குர்ஆன் நமக்கு வேதம் கிடைக்கும். கிடைக்கப்பட்ட வேதத்தை எப்படி புரிந்து செயல்படுத்துவது என்பதை அந்த நபி நமக்கு காண்பித்து தர வேண்டும். அப்ப இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா தாஹா போன்ற அத்தியாயங்களில் 123வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபயம்மா யஸ்யன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமனித்தபஅ ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், யார் என் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகெட மாட்டார், அவர் நஷ்டமடைய மாட்டார். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நேர்வழின்னு சொல்றான். எதற்கு நேர்வழி? யாருக்கு எதற்கு யாருக்கு நேர்வழி என்று சொல்கிறான்? அல்லாவிடத்திலிருந்து நேர்வழியை எடுத்துக்கொண்டு வருகிறார் பாருங்கள் தூதர், அந்த தூதரை அல்லாஹ் நேர்வழி என்று சொல்கிறான். எப்படி இருக்க வேண்டும் வாசகம்? நேர்வழி காட்சின்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? புரியுதா? என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி காட்டி வரும்போது யார் அந்த நேர்வழி காட்டியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகட மாட்டார், அவர் நஷ்டமடைய மாட்டார்மே. ஆனால் நேர்வழி காட்டி என்று பயன்படுத்த வேண்டிய இடத்திலே அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறார்? எப்படி பயன்படுத்துகிறார்? நேர்வழி என்று பயன்படுத்துகிறார். இதுதான் குர்ஆனுடைய பாணி. இப்ப நீங்க குர்ஆன்ல பார்த்தீர்கள் என்றால், ஜாலிகல் கிதாபுல் அரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். எப்படி தர்ஜுமா செய்திருப்பார்கள்? இந்த குர்ஆன் நேர்வழி காட்டி அப்படின்னு அர்த்தம் பண்ணிருப்பாங்க, அல்லது நேர்வழின்னு அர்த்தம். அப்ப ஒரு ஒரு மனிதர் அல்லது ஒரு வேதம், அதில் முழுக்க முழுக்க நேர்வழிதான் இருக்கிறது, அவர் காட்டக்கூடியதுதான் நேர்வழி என்று இருக்கும் பொழுது நேர்வழி என்றே சொல்வார்கள், நேர்வழி காட்டின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா எத்தனையோ நேர்வழி காட்டக்கூடியவர்கள், அவர்கள் நேர்வழியில் இருக்க மாட்டார்கள். எத்தனையோ வழிகாட்டக்கூடியவர்கள், அவர்கள் நேரான வழியில் இருக்க மாட்டார்கள். ஆனால் நபிமார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் நேர்வழியும் காட்டியவர்கள், நேர்வழியை தனது வாழ்க்கையிலே முழுமையாக எடுத்தும் நடந்தவர்கள். எனவே நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நேர்வழி என்று நேரடியாக, அப்படி அவங்கதான் நேர்வழி, அவங்களை விட்டா நேர்வழியே கிடையாது என்ற கருத்தாடத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாதி என்று சொல்ல வேண்டிய இடங்களிலே ஹுதா என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அப்ப என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் பொழுது யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகிட மாட்டார், அவர் துர்பாக்கியம் அடைய மாட்டார், நஷ்டமடைய மாட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையிலே யார் இருந்தார்களோ, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே யார் இருந்தார்களோ அவர்களைத்தான் பாதுகாப்பு பெற்ற கூட்டமாக, நேர்வழி பெற்ற கூட்டமாக அறிவிப்பு செய்தார்கள். சுனன் அபூதாவுதிலே ஒரு பெரிய அறிவிப்பு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வந்த கால பின்னால் வரக்கூடிய காலங்களிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டே போகிறார்கள். அதுல சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஏறக்குறைய 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், எனது உம்மத் 73 பிரியும், அப்படி பிரியும் போது ஒரு கூட்டம் தான் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொன்ன போது சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த அறிவு ஞானத்தை பாருங்கள். வழிகட்ட அந்த 73-72 கூட்டத்தை பற்றி அவர்கள் கேட்கவில்லை. யார் ரசூலல்லாஹ், ஒரு கூட்டம் நேர்வழி பெறும் என்று சொன்னீர்களே, அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்டார்கள். எவ்வளவு பாருங்கள், சுருக்கமான கேள்வி ஆனால் போதுமான கேள்வி. யார் நேர்வழி பெற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவர் பின்னாடி போயிட வேண்டியது எவ்வளவு ஈஸியா இருக்கு. வழிகட்டவங்க யார் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு தேவையில்லை, நேர்வழி பெற்றவரை அறிவித்துக் கொடுங்க, நாங்க பின்னாடி போயிட்டே இருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் என் தோழர்களும் இன்று எந்த அடிப்படையில் இருக்கிறோமோ அதே அடிப்படையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். அல் ஃபிர்கத்து நாஜியா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த அடிப்படையில் இருந்தார்கள்? வஹி இறங்கிக் கொண்டிருந்தது, நபி விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ரெண்டும் தான் அவர்களிடத்திலே ஆதாரமாக இருந்தது. இதை தவிர வேறொரு ஆதாரம் அவர்களிடத்திலே இல்லை. அப்ப இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது பின்னால் ஏற்பட்ட குழப்பங்கள், பின்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? மக்கள் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக ஆக்காமல் மனிதர்களின் கருத்தின் அடிப்படையிலே அல்லது கிரேக்க அந்த யூனானிகளின் அந்த தத்துவங்களின் அடிப்படையிலே பல்சபாக்களின் அடிப்படையிலே மக்கள் கொள்கையை புரிய ஆரம்பித்த போது ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய சிந்தனையிலே வரக்கூடிய லாஜிக்கின் அடிப்படையிலே அவர்கள் தீனை அணுக ஆரம்பித்த போது அவர்கள் குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தெரிந்து கொண்டோம், கொள்கையை குர்ஆன் சுன்னாவிலிருந்துதான் நாம் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. சரி, இப்ப இந்த பகுதியிலே நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதன் பக்கம் நாம் கவனம் செலுத்தி ஒரு ஆழமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் நன்மையை தெரிந்து கொள்ளும் போது இன்னொரு பக்கம் அந்த நன்மையை விட்டால் விளையும் தீமையை பற்றியும் நாம் உஷாராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நன்மையை அலட்சியம் செய்வார்கள், நன்மையை புறக்கணிப்பார்கள், அவர்கள் பயப்படாத தீமையிலே விழுந்து விடுவார்கள். அப்ப இதைத்தான் இமாம் அவர்கள் எப்படி புரிய வைக்கிறார்கள் என்றால், சரியான கொள்கை ஒரு மனிதனிடத்திலே இல்லை என்றால், அந்த மனிதன் சீர்கெட்டு நாசமாகி விடுவான். நல்ல கொள்கைதான் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டும், கொள்கை இல்லாத, நல்ல கொள்கை இல்லாத சமுதாயத்தால், நல்ல கொள்கை இல்லாத தனி மனிதனால் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. இப்ப ஒரு மனிதனுடைய செல்வம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, வசதி வாய்ப்பு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, சரி, அல்லது ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்துக் கொண்டே போகிறது, ஒரு மனிதன் பலத்திலே ஒரு பெரிய ஒரு நிலையை அடைந்து கொண்டே போகிறான். இப்படி உலக வாழ்க்கையிலே முன்னேறிக்கொண்டே செல்கிறார்கள். ஆனால் அந்த உலக வாழ்க்கையில் அவர்களை சீர்திருத்தி கட்டுப்படுத்தி அவர்களை தர்பியத்து செய்து அவர்களை வழிநடத்தக்கூடிய கொள்கை அவர்களிடத்திலே இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? எந்த செல்வத்தை கொண்டு எந்த வாழ்வாதாரத்தை கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று மனிதன் எண்ணினானோ அந்த செல்வமும் அந்த வாழ்வாதாரமும் அந்த விசாலமான துன்யாவுமே அவருடைய அழிவுக்கு காரணமாகிவிடும். இப்ப வளர்ந்த பல நாடுகளை நாம் பார்க்கிறோம், பல செல்வ வசதி படைத்தவர்கள் பல நேரங்களிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள், படித்த பெரிய பெரிய பட்டம் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பல வளர்ந்த நாடுகள் தங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த செல்வங்களை அழிவதிலே அவர்கள் செலவு செய்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? அவர்களிடத்தில் உண்மையான அவர்களை சரி செய்யக்கூடிய வழிநடத்தக்கூடிய கொள்கை அவர்களிடத்திலே இல்லை. அந்த சரியான கொள்கை இருக்குமேயானால் அவர்களது அறிவை கொண்டும் அவர்களது செல்வத்தை கொண்டும் திறமையை கொண்டும் தானும் பயன்பெற்று பிறருக்கும் நன்மை எப்படி செய்வது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள். இப்ப உதாரணத்திற்கு பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு பெரிய செல்வமும் ஆட்சியும் படைத்த நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட விசாலமான ஒரு செல்வத்தையும் ஆட்சியும் கொடுத்திருந்தான். அப்படி கொடுத்திருக்கும் போது அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்தான், வேதத்தை கொடுத்து அவர்கள் எப்படி அந்த செல்வத்தை செலவு செய்ய வேண்டும், ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கொடுத்த போது அந்த இருவரும் அல்லாஹ் கொடுத்த இந்த துன்யாவை எப்படி மக்களுக்கு பிரயோஜனமான வழியிலே, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வழியிலே அவர்கள் செலவழித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப உதாரணத்திற்கு சூரா அல்-முஃமினுடைய 51வது வசனத்திலும், அதுபோன்று சூரா சபாவுடைய 10-13 வரை உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். சூரா சபாவுடைய 10-13 வரை உள்ள வசனங்கள், இந்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு நபிமார்களுடைய வரலாறுகளை கூறி, இரண்டு நபிமார்களுடைய வரலாறுகளை கூறி அவர்களுடைய அந்த ஆட்சி காலம், அவர்களுடைய அந்த செல்வ காலம் எப்படி இருந்தது என்பதை குறிப்பிடுகிறார். அப்ப இந்த இடத்துல நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக மனிதர்களுடைய சிந்தனையிலே என்ன அமைகிறது, நம்ம ஒரு நல்ல படிப்பு படித்து விட்டால் நமக்கு ஒரு தரமான வாழ்க்கை கிடைக்கும், நல்ல செல்வம் அமைந்து விட்டால் தரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கையிலே ஒரு பீஸ்ஃபுல் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை அடையலாம் என்று நினைக்கிறார்களே, இந்த ஒரு மனநிலை சரியான மனநிலை அல்ல. அதாவது காரணங்களில் ஒரு சில அமைதிக்கு வேண்டுமானால் செல்வம் காரணமாக இருக்கலாம், ஒரு சில அமைதிக்கு வேண்டுமானால் செல்வம் காரணமாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அமைதிக்கு செல்வம் காரணமாக முடியாது. அப்படி இருந்தால் அதை எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஏன்னா அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் நேர்மையானவன். ஒட்டு வாழ்க்கைக்கு நிம்மதி தரக்கூடிய ஒன்றை ஒரு சிலருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துட்டு பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பானா? நிச்சயமாக இருக்க மாட்டான். ஆனா இந்த தீன் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானது, எல்லோரும் எடுத்துக்கொள்வதற்கு ஈஸியானது, இலகுவானது. காரணம் என்ன? எல்லோருடைய எல்லா விதமான நிம்மதியும் இந்த தீனிலே இருக்கிறது, இந்த ஈமானிலே இருக்கிறது, இஸ்லாமிலே இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உண்மையான பாதுகாப்பை, உண்மையான பாதுகாப்பை இந்த ஈமான் அகீதா சரியாகுவதிலே வைத்திருக்கிறான். இந்த அகீதா சரியாகாமல் இருக்குமேயானால் பிரச்சனை உருவெடுக்கும். அந்த பிரச்சனை ஒன்றல்ல இரண்டல்ல, கடைசி வரை நீண்டு கொண்டே போகும், செயினாக நீண்டு கொண்டே போகும், முடிக்கவே முடியாது. ஒரு எப்படின்னு சொன்னா, உடம்பெல்லாம் சுகர் ஏறின ஒருத்தர், அவருக்கு ஒரு பக்கம் கெடுதுன்னு இந்த பக்கம் ஆபரேஷன் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு பக்கம் கெடுது, இப்படி முத்தி கேன்சர் மாதிரி சொல்லலாம், அதை விட மோசமானது. அப்ப அகீதா கெடுவது அவ்வளவு பயங்கரமானது. சரி, இப்ப நம்ம இந்த அகீதாவுடைய அந்த விபரீதத்தை நம்ம புரிந்து கொண்டோம். இது ரொம்ப மோசமானது. அகீதா நம்முடைய ஈமான் சரியில்லாம நமது செல்வ நிலை உயர்வதை கொண்டு, நமது படிப்பு உயர்வதை கொண்டு, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வதை கொண்டு நாம் திருப்தியாக இருந்துவிடக் கூடாது. அகீதாவை கொள்கையை கண்டிப்பாக நாம் சரி செய்தாக வேண்டும். இப்ப நாம் தனி மனிதராக இருக்கிறோம், சமுதாயமாக மாறுவோம், அடுத்து ஒரு நாடாக மாறுவோம். அப்ப ஒட்டுமொத்தமாக தனி மனிதனில் இருந்து சமுதாயம் வரை நாடு வரை கொள்கையின் அடிப்படையிலே சீர் பெற்றால்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும். எத்தனையோ வளர்ந்த நாடுகள் எல்லா விதமான வசதியும் இருக்கிறது, சொகுசான கார் இருக்கிறது, சொகுசான வீடு இருக்கிறது, ஒட்டுமொத்த நாடே சொகுசானது, ஆனால் அந்த மக்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த மக்களால் பாதுகாப்பாக இருக்க முடியாது. அந்த மக்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள், நாளை என்ன நடக்குமோ, நாளை யார் நம்ம என்ன செய்வார்களோ என்ற ஆபத்திலே இருப்பார்கள். அதுவே அவர்களுக்கு மன உளைச்சலாக பல நேரங்களிலே மாறிவிடுகிறது. அப்ப இந்த மாதிரியான கொள்கை ஏன் கெடுகிறது? இப்ப நம்ம ஏன் இந்த கொள்கை மனிதனுக்கு கெடுகிறது, ஏன் மனிதன் கொள்கை அடிப்படையில் வழிகெடுகிறான் என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டோமே ஆனால் அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வழியாக இருக்கும். இப்ப பல மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சரியான கொள்கை எதுவென்று அவர்கள் தெரியாமல் இருப்பார்கள். முதல் அறியாமை, ஜஹில். ஏன் ஒரு மனிதன் கொள்கையில கெட்டு போறான், எதை பார்த்தாலும் வணங்குறான், யாரை பார்த்தாலும் கும்பிடுறான், யார் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறான், ஏன்? அவனுக்கு அல் ஜஹில், அவனிடத்திலே முறையான சரியான கொள்கையை பற்றிய ஞானம் இல்லை, அதை அவன் கற்றுக்கொள்ளவில்லை, அதை தேடி அவன் பயணிக்கவில்லை, அதற்காக அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இப்படியே ஒரு தலைமுறை மாறி அடுத்த தலைமுறை உருவாகும் போது அவர்களுக்கு கொள்கை என்றால் ஈமான் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடுகிறது. அல்லாஹ் என்பவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு நாம் என்ன கடமைகளை செய்ய வேண்டும், எது அவனுக்கு பிடிக்கும் எது அவனுக்கு பிடிக்காது என்ற எந்த விவரமும் தெரியாமல் போகின்ற காரணத்தால் அடுத்து அவன் கொள்கையிலே சீர்கட்டு போகிறான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள், இன்னமா தன்குது உரல் இஸ்லாமி உர்வதன் உர்வதன் இதா நஸ்அ ஃபில் இஸ்லாம் மன் லா யஅரிஃபுல் ஜாஹிலியத. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இஸ்லாம் என்ற இந்த கோட்டை இருக்கிறது, இது ஒரேடியா உடைஞ்சிராது. இது உடையும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உடையும், ஒரு ஒரு செங்கல்லா உடையும், ஒன்னு ஒன்னா பிரியும். இந்த இஸ்லாம் என்ற இந்த மொத்தமான இந்த கயிறு இருக்குதே பிரியும் என்றால் ஒரு ஒரு நூறா இதுல பிரிஞ்சு போகும். எப்படி பிரியும்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பின்னால் வரக்கூடிய மக்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே மடமை காலத்திலே மக்கள் என்ன சிறுக்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள், என்னென்ன கொள்கை ரீதியான தவறுகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ளாத காரணத்தால் தெரியாத காரணத்தால் அந்த தவறுகளில் இவர்களும் செல்வார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. புரியுதா? அதாவது எந்தெந்த சிறுக்கான தவறான கொள்கைகள் முந்திய உம்மத்தில் இருந்தது என்பதை படிக்காத தெரியாத மக்கள் பின்னால் வர வர அவர்கள் அந்த தவறான கொள்கையின் பக்கம் திரும்ப செல்வார்கள். சைத்தானுடைய தூண்டுதல், அறியாமை, இப்படி பல காரணங்களால் திரும்ப அந்த தவறான கொள்கைக்கு செல்வார்கள். அப்ப முதலாவது கொள்கையை பற்றிய இல்மு ஞானம் இல்லாமல் இருப்பது, ஜஹல், அறியாமை, இது தவறான கொள்கைக்கு கொள்கையிலே வழிகிடுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இப்ப நீங்களே யோசிச்சு பார்க்கலாம், பலரிடத்துல கொள்கையை சீர்கேடு இருக்கிறது, அவர்களை எத்தனை முறை கல்வி சபைக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, ஜஹல், அறியாதவர்கள். அப்ப அவர்களுடைய அறியாமை நாளுக்கு நாள் அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடத்திலும் வழிகெடுவார்கள். அவர்கள் எதை கற்பனை செய்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு மார்க்கமாக தெரியும். இரண்டாவது காரணம் கொள்கையிலே சீர்கேடு இருப்பது ஏற்படுவதற்கு, தன்னுடைய முன்னோர்கள் மூதாதைகள் அவர்கள் செய்ததை இவர் பார்த்திருப்பார். இது ஏன் செஞ்சாரு, நம்ம அத்தா எதுக்கு செஞ்சாரு, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் செஞ்சாரு, இதெல்லாம் எதையுமே கேட்டுக்கொள்வது கிடையாது. நம்ம குறிப்பா மார்க்க விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப மார்க்க விஷயங்களில் மூதாதைகள் எதை செய்தார்களோ அதை அப்படியே சரி கண்டு அதை அப்படியே ஏற்று அது குறித்த எந்த விதமான ஆதாரத்தையும் தெரிந்து கொள்ளாமல் அது சரியா தவறா என்பதையும் புரிந்து கொள்ளாமல் அப்படியே அவர்களை பின்பற்றுவது. சரியா? நான் சொல்ல சொல்ல நீங்க சிந்திக்கணும், நம்ம என்ன காரணங்கள் சொல்லப்படுதோ அது நம்முடைய சமுதாயத்தில் இன்று இருக்கக்கூடிய சீர்கேடுகளுக்கு காரணமா இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மக்களை பற்றி சொல்லும் பொழுது சூரா அல் பக்ராவுடைய 170வது வசனத்திலே, வஇதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், நபியே அவர்களுக்கு சொல்லப்பட்டான் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுங்கள், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய மூதாதைகளை நாங்கள் எதில் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம். சரியா? இப்ப அடுத்து அல்லாஹ் என்ன கேட்கிறான், ரப்புல் ஆலமீனுடைய கேள்வியை பாருங்கள். சரி, மூதாதைகளை பின்பற்றுகிறீர்களே, அவலவ் கான ஆபாஉஹும் லா யஅக்கிலூன ஷைஅன் வலா யஹ்தூன், அந்த மூதாதைகளுக்கு அக்கல் அறிவே இல்லை என்றாலுமா, வலா யஹ்தூன் அவர்களுக்கு ஹிதாயத்து நேர்வழியே இல்லை என்றாலுமா அவர்கள் பின்னால் நீங்கள் செல்வீர்கள். அப்ப மூதாதைகளுக்கு பின்னாடி போறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அதை எப்போது குற்றம் பிடிக்கிறான், அந்த மூதாதைகளுக்கு இல்மு இல்லாமல் ஹிதாயத்து இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மூதாதைகள் பின்னால் நீங்கள் செல்லாதீர்கள். புரியுதுங்களா? அப்ப மூதாதைகள் சொல்வதை இல்மு இல்லாமல் ஹிதாயத்து இல்லாமல் அப்படியே பின்பற்றுவது ஒரு மனிதனை வழிகேட்டிலே கொள்கையில் வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடும். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்ன? கண்மூடித்தனமான பின்பற்றுதல். யார் எதை கூறினாலும் அப்படியே நம்பி விடுவது. இவர் பெரிய ஷேக், அவர் சொல்றதை அப்படியே கேட்டுவாங்க. இவர் பெரிய ஆலிம், அவர் சொல்றதை அப்படியே கேட்ட வேண்டியது. இவர் பெரிய இப்படி மனிதன் மார்க்கத்தை யார் சொன்னாலும் ஆதாரம் கேட்காமல் அப்படியே நம்பி விடுவது. இப்ப பெரிய ஆலிம் என்றால் என்ன? பெரிய தாடி வச்சு, பெரிய தொப்பி போட்டு, பெரிய ஜிப்பா போட்டு, இதெல்லாம் மக்களுக்கு இந்த ஆதாரம். எது இதெல்லாம் மக்களுக்கு ஆதாரம்? அல்லது ஆலிம்னு பேர்ல யார் சொன்னாலும் சரி, இமாமுங்கிற பேர்ல யார் சொன்னாலும் சரி, உஸ்தாதுங்கிற பேர்ல யார் சொன்னாலும் சரி, அல்லது தீனுங்கிற பேர்ல யார் எதை சொன்னாலும் சரி. இப்பெல்லாம் போயிருச்சு. இப்ப எப்படி தீனுங்கிற பேர்ல முத்தவள்ளி சொல்றதெல்லாம் இந்த மார்க்கமா போச்சு. மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய முத்தவள்ளி சொல்றதெல்லாம் இன்று மார்க்கமாக ஆகிவிட்டது. மார்க்க அறிஞர்களும் முத்தவள்ளி சொல்றதுதான் மார்க்கம் சொல்லணும், இல்லாட்டி இமாமுக்கு இமாமுக்கு வேலை கிடைக்காது. எப்படி சொல்லுவாரு? அப்படிதான் முதல் போய் சேர்ந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இமாம் சார் கரெக்டா இருப்பாரு. இல்ல முத்தவள்ளி சாப் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இமாம் சார் அதெல்லாம் உங்களுக்கு விவரம் தெரியாது, அதெல்லாம் போக போதான் உங்களுக்கு புரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரை தட்டி தட்டி வைப்பாரு. அதுக்கப்புறமா ரெண்டு வருஷம் கழிச்ச உடனே இமாம் சாபே மசாயில் கேட்கறதுக்கு முத்தவள்ளிட்டு தான் போவார். என்ன இமாம் சாப் தராவி வருது, இடையிலடையில என்ன ஓதுறது, எப்படி தொழுகை ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது, பெருநாள் தொழுகை எப்படி வைக்கிறது, இமாம் சாப் யார்கிட்ட போய் மசாயில் கேட்கணும்? யார்கிட்ட? முத்தவள்ளிட்டதான் இமாம் சாபே மசாயில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பள்ளியில எப்படி தொழுகை நடத்தணும், இந்த பள்ளியில குத்துபா எப்படி ஓதணுங்கிறத இப்ப முத்தவள்ளி தான் சொல்லி தரணும். இப்ப இந்த மாதிரி அத்தக்லீதுல் அஅமா, யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவது. இது மூன்றாவது முக்கியமான காரணம். நான்காவது காரணம் என்ன? அல் குலுவு ஃபில் அவுலியா வத்தாலிஹீன் வரஃஉஹும் ஃபௌக மன்சிலதிஹிம். இப்ப ஒரு நல்லவர், நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மதிக்கத்தக்க ஒரு நல்ல மனிதராக தோற்றம் அளிக்கிறார், நம்மள ஒரு கல்விமானாக இருக்கிறார், அல்லது நம்மள ஒழுக்கம் சிறந்த ஒரு நல்ல மனிதராக நம்முடைய பார்வைக்கு தென்படுகிறார். உடனே அவர் மேல ஒரு முகபத்து வந்த உடனே அவரை மதிக்கணும்னு நினைச்சு கடைசியில அறியாமையினால் எந்த அளவு மதிக்க வேண்டுமோ அதை தாண்டி அதிலிருந்து வெளியேறி அவருடைய தகுதியை விட தகுதிக்கு மேலாக அவரை மதித்து விடுவது, கண்ணியப்படுத்தி விடுவது. இப்ப பெரும்பாலும் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா முந்தைய சமுதாயத்திலையும் சரி, இப்ப இருக்கக்கூடிய சமுதாயங்களிலையும் சரி, நமது அதாவது முன் சென்ற அந்த சாலிஹீன் நல்லவர்களை கண்ணியப்படுத்துவதிலே மக்கள் வரம்பு மீறும் பொழுது, எல்லை கடந்த போது அவர்கள் சிறுக்கிலே விழுந்தார்கள். இப்ப சூரா நூஹுடைய 23வது வசனத்திலே, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. நிறைய சிலைகளுடைய பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அந்த மக்கள் தங்களுக்குள்ளார பேசும்போது நம்ம வணங்குற எந்த கடவுளையும் விட்டுவிட வேண்டாம், வத்து என்ற கடவுள், சுவா என்ற கடவுள், யஹூத் என்ற கடவுள், யஹூக் என்ற கடவுள், நஸ்ர் என்ற கடவுள், இது யாரையும் நம்ம விட்டக்கூடாது, எல்லாரையும் நம்ம வணங்கிக்கிட்டே இருக்கணும் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இப்ப இங்க சொல்லப்பட்ட வத்து, சுவா, யஹூத், யஹூக், நஸ்ர் இவர்கள்லாம் யார் என்றால் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த நல்ல மக்கள், இபாதத்து செய்த நல்ல மக்கள். அந்த மக்கள் இறந்து போன உடனே அவங்க மேல முகப்பத்து வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோங்கிற பேர்ல முதல்ல அவங்கள போட்டோ வாக்குனாங்க, இரண்டாவது அவர்களை சிலைகளாக ஆக்கினார்கள், மூன்றாவதாக அந்த சிலைகளுக்கு முன்னாடி நின்று கொண்டு அல்லாவை நினைக்க ஆரம்பித்தார்கள். அந்த சிலைகளை நினைத்து இறந்து போன அந்த நல்லவர்களை நினைச்சு ரொம்ப மனசு உருகுனாங்க. நான்காவதாக இவர்களை கொண்டு அல்லாவிடத்துல துவா செய்ய ஆரம்பித்தார்கள். ஐந்தாவதாக நேரடியாக இவர்கள்ட்டயே கேட்க ஆரம்பித்தார்கள், இவர்கள்ட்ட கேட்டாலே போதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான் என்று. இப்ப இப்படித்தான் என்பது ஆரம்ப காலத்திலே தோன்றியது. நல்லவர்களை சார்ந்தவர், அதாவது உயர்ந்தவர்களை மதிக்கின்ற விஷயத்திலே அளவு கடந்த போது, இன்றைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால் கபர் வணங்கக்கூடிய மக்கள் பல நாடுகள் இருக்கிறாங்க. இவர்களுடைய அந்த அடிப்படையும் இதுதான். அவுளியா அவுளியாவை மதிக்கிறோம், அவுளியாவை மதிக்கிறான், அவுளியாவை யார் மதிக்க வேணாம்னு சொன்னா அவுலியாவை வணங்காதீர்கள். மதிப்பு என்பது அளவு கடந்து அவர்களை வணங்குவதிலே கொண்டு போய் அவர்களை சேர்த்துவிட்டது. ஐந்தாவது ஒரு முக்கியமான காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வல்லமைகளை பற்றி அல்லாஹ்வுடைய அந்த வேத வசனங்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பது அலட்சியம் செய்வது. கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா கூட ஒரு மனுஷன் அல்லாஹ் கொடுத்த ஒரு அக்கல் என்ற அந்த சுய புத்தியை கொண்டு நம்ம இந்த மாதிரி வழிபாடுகளை போய் கல்லுக்கு செய்யறோமே, கபருக்கு செய்யறோமே, அல்லது கண்மூடித்தனமா யாரு காலில் வேணாலும் உழுகிறோமே, அல்லது இந்த மாதிரி பல சடங்குகளை செய்யறோமே, இதெல்லாம் சரியா, நம்ம படைச்ச ரப்ப நமக்கு ஏதாவது வழிகாட்டி இருக்க மாட்டானா என்றெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தால் கூட கண்டிப்பாக அவன் நேர்வழி பெற்று விடுவான். அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையே இல்லாமல், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருப்பது மனிதனை வழிகேட்டிலே, கொள்கையில் வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இப்ப நீங்க குர்ஆன்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்க தூண்டுகிறான். வானத்தை சிந்திக்க மாட்டாயா, சூரியனை சிந்திக்க மாட்டாயா, பார்க்க மாட்டாயா, பூமியை சிந்திக்க மாட்டாயா, இதுல உனக்கு அத்தாட்சிகள் இல்லையா, நீ பிரயாணம் செய்யக்கூடிய கடலை நீ பார்க்க மாட்டாயா, எந்த கப்பலில் நீ பயணம் செய்கிறாயோ அந்த கப்பலை நீ சிந்திக்க மாட்டாயா, நீ சாப்பிடக்கூடிய உணவை நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வல்லமைகளை பற்றி சிந்திப்பதற்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏன், அல்லாஹ்வை பற்றிய வல்லமையின் சிந்தனை அவனை நேர்வழியிலே கொண்டு வந்து சேர்க்கும், நேர்வழியை தேடிய அவனுடைய பயணத்திற்கு அது வழிகாட்டும். அப்ப அந்த சிந்தனையே இல்லாமல் இருப்பது, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் இந்த அகீதால வழிகட்டு போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி எந்த அக்கறையும் இருக்காது. அல்லாஹ்னு பேசுங்க கல்லு மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க, அவளையானு பேசுங்க அப்படியே கம்னு அவர்கள் சீரட்டு குடிச்சுட்டே வருவான், வெளில சீரட்டு தூக்கி போட்டு உள்ளார போவான், அதே ஆளு கபருக்கு போவான். ஏங்கப்பா பாக்கணுமே, அவன் பயத்தையும் அச்சத்தையும் அப்படியே நட்டுக்கு போய் தலையில ஒரு கச்சிப்ப கட்டிக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு என்னமோ பெரிய ஒரு வல்லரசு மன்னர்கிட்ட போற மாதிரி அப்படியே குனி குறுகி அப்படியே பயந்து போய் அப்படியே நிப்பான், அப்படியே உள்ளச்சத்தோட குனி குறுகி பயந்து அப்படியே அங்க துவா கேக்கிறது பாருங்கன்னா அழுவான், கதறுவான், கஞ்சுவான். அதே ஆளு பள்ளிவாசல என்னைக்காவது என்னமோ அப்படிங்கிற மாதிரி பாக்கறீங்க. அந்த வழிபாடு செய்யறவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசலுக்குள் அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த நிலையையும், அங்க போகும் பொழுது இப்ப இதுக்காண்டி நம்ம பார்த்துட்டு வந்து சொல்றோம், அங்க போய் அங்க நடக்கிறதெல்லாம் புடிச்சு கேமரா புடிச்சிட்டு போட்டோ புடிச்சிட்டு அந்த மாதிரி, அதாவது கட்டி புடிச்ச ஆளுங்க கட்டி புடிச்சுட்டு கொஞ்சத்தை ஒரு ரெண்டரை காய்ச்சி தொழுது வீட்டுல அழுகிறதாலே பொத்துக்கிட்டு எல்லாம் கொடுத்துருமா சுகான் எல்லாம் இரம்பில்லை. இப்ப எதுக்காக வேண்டி சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சிந்திக்காமல் இருப்பது. அல்லாஹ் என்றால் யார் என்று சிந்திக்காத மனிதன் எப்படி அவன் நேர்வழியை அடைய முடியும்? அடுத்து பாருங்க ஆறாவது ஒரு முக்கியமான காரணம், இந்த காரணத்தை இன்று நம்மில் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க. அது என்ன, வீடுகளில் சரியான வழிகாட்டுதல் இல்லாமை. இப்ப இந்த ஈமான் சரியாக பாதுகாக்கப்பட்டு சரியான அகீதா போய் சேர வேண்டும், நமது அடுத்த தலைமுறை வழிகேடான கொள்கையில விழுந்துவிடக் கூடாது என்றால், அதனுடைய வழியில் அதனுடைய முக்கியமான வழி என்ன, பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கவனித்து அவர்களுக்கு போதனை செய்ய வேண்டும். சரியா, அது இல்லாமல் இன்றைக்கு எந்த குடும்பத்தில் இல்ல, மாஷா அல்லாஹ், மார்க்கத்தை தெரிந்த குடும்பங்களை தவிர பெரும்பாலான குடும்பங்களில் கணவன் மனைவி பெற்றோர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் போதிப்பது என்ற முறையே இல்லை. அவர் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, அங்க படிப்பார். ஸ்கூல்ல என்ன படிக்கிறாரு, அடுத்து வரும். பெரும்பாலும் அடுத்த ஏழாவது காரணம் என்ன, எந்த கல்விச்சாலைகளிலும் அதாவது இறைவனை பற்றிய ஈமானை பற்றிய இல்முகள் போதிக்கப்படுவதில்லை. பெரும்பாலான இடங்கள்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்ப இப்படி வீட்டிலையும் போதனை இல்லை, வெளியிலையும் போதனை இல்லை, அந்த மனிதன் எதில எதற்கு சிக்கு ஆளாகுவான், அறியாமைக்கு ஆளாகுவான். நேர்வழி என்றால் அவனுக்கு என்னவென்று தெரியாது. இப்ப நீங்க நபிமார்களை எடுத்துக்கொண்டால், அந்த நபிமார்கள் வாழும் போதும் தங்களது பிள்ளைகளுக்கு ஈமானை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள், மரணிக்கும் போதும் தங்களது பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொருவரிடத்திலும் பையத்து வாங்கினார்கள். நான் மூத்தா போனதுக்கு பிறகு நீ அல்லாவை மட்டும் வணங்கி கொண்டிருப்பாயான்னு சொல்லி. எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், யாக்கூபுக்கு மரணம் வந்த சமயத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர் கேட்டார், எனக்கு பின்னால் யாரை நீங்கள் வணங்குவீர்கள் என்று. நாம் உங்களது கடவுள், உங்களது மூதாதைகளுடைய கடவுள், ஒரே கடவுளைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். அதே போல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உபதேசம், மகனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கும் போதே முதல் உபதேசமே மகனே சிரித்து செஞ்சிடாதே சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். எப்போது செய்தாலும் இதைத்தான் செய்வார்கள். ஆனா இன்றைக்கு நாம பார்க்கிறோம், முஸ்லிமான தாய் தந்தை தங்களது பெற்றோருக்கு ஈமானை கொள்கையை சொல்லிக் கொடுப்பது கிடையாது. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா படி, நல்லா விளையாடு, கரெக்டா ஸ்கூலுக்கு போ, முடிஞ்சு போச்சு. அறிவுரையினுடைய மொத்த சுருக்கம் இதுதான். அப்ப எங்கிருந்து அந்த மாதிரி அந்த அந்த பிள்ளைக்கு விழிப்புணர்வு வரும், ஈமானை பற்றிய அந்த உணர்வு வரும். அப்ப இந்த ஆறாவது காரணம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெற்றோர் அதிலே கவனக்குறைவாக இருப்பது. ஏழாவது காரணம், படித்துக் கொடுக்கின்ற அந்த கல்வி சாலைகளிலும் ஈமானிய இஸ்லாமிய அந்த கொள்கை சார்ந்த கல்வியில் இல்லாமல் இருப்பது. அப்ப அதனாலதான் பார்க்கிறோம், பெரும்பாலும் வெறும் பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து, பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட நடத்தப்படுகின்ற கல்வி சாலைகளில் இருந்து வெளியேறக்கூடியவர்கள் ஏதோ சமுதாயத்திலேயோ அல்லது அவர்களது குடும்பத்திலிருந்தோ ஒரு சில ஒழுக்கம் இறையச்சத்தின் கொஞ்சம் ஏதோ அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தாலே தவிர, அப்படி இல்லை என்றால் பெரும்பாலான சூழ்நிலைகள் அவர்கள்தான் மிகப்பெரிய குற்றங்களுக்கு காரணமாக அமைகிறார்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், நிறைய நாடுகள்லையும் சரி, சில நாடுகள்லையும் சரி, லஞ்சம், ஊழல், அதே போல கிரிமினல் குற்றங்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்கிறார்கள், படித்தவர்கள். என்ன படிப்பு படித்தவர்கள், பெரிய பட்ட படிப்பு படித்திருக்கிறார்கள், ஆனால் ரப்பை பற்றி படிக்கவில்லை, ஈமானை பற்றிய படிக்கவில்லை. அவர்களுக்கு சட்டம் என்று கடுமையான தண்டனை என்ற ஒரு சட்டம் அங்கே இல்லை என்றால் அவர்கள் குற்றம் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். இப்ப இந்த கொள்கை சார்ந்த வழிகேடுகளில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான காரணங்களை அறிந்து அந்த காரணங்களை வாழ்க்கையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அந்த ஒரு வழிகேட்டிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுல முதலாவது என்ன, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபியின் சுன்னாவின் சுன்னாவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அதன் பக்கம் நாம் திரும்ப வேண்டும், அதை கற்றுக்கொண்டு அதை நாம் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். அப்ப நமது கண்ணியத்திற்குரிய அந்த ஸலஃபு ஸாலிஹூன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தங்களது கொள்கை விஷயங்களை குர்ஆன் சுன்னாவிலிருந்துதான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லன் யுஸ்லிஹ ஆகிர ஹாதிஹில் உம்மத்தி இல்லா மா அஸ்லஹ அவ்வலஹா. இந்த உம்மத்துடைய கடைசி உம்மத், இந்த உம்மத்தில் கடைசி வரக்கூடியவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் எது சீர்திருத்த செய்ய முடியும் என்று சொன்னால், எது இந்த உம்மத்தின் முதல் தலைமுறையினரை சீர்திருத்தியதோ அதுதான் இந்த உம்மத்தின் கடைசி தலைமுறையையும் சீர்திருத்த முடியும். இப்ப சஹாபாக்கள் எதன் மூலமாக சஹாபாக்களாக மாறினார்கள், குர்ஆன் சுன்னாவின் மூலமாக. அப்ப அதே போன்று அவர்களை போன்று ஈமானிலே அஹ்லாக்கிலே குணத்திலே அந்த ஒழுக்கத்திலே அந்த வீரத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் அதே குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கும் வழிகாட்ட வேண்டுமே தவிர, நமக்கு மேற்கத்தியோ அல்லது ஐரோப்பிய அல்லது வேறு விதமான நாகரிகங்களோ, வேறு விதமான கல்வியோ, அல்லது வேறு விதமான வளர்ச்சியோ நமக்கு வழிகாட்டாது. அப்ப குர்ஆன் சுன்னா ஒன்றுதான் நமக்கு அடிப்படை, அதன் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். இரண்டாவது சரியான கொள்கை, அத்தலஃபு ஸாலிஹூன் என்ற அந்த சிறப்பிற்குரிய முன்னோர்களுடைய கொள்கை எது என்பதை தெரிந்து கற்றுக்கொண்டு அதை நமது குடும்பத்திலும் சரி, நாம் படிக்கின்ற அல்லது படித்து கொடுக்கின்ற அல்லது நாம் நிறுவி இருக்கின்ற கல்வி கூடங்களிலும் கல்விசாலைகளிலும் அவற்றை பாடதிட்டமாக கொண்டு வந்து அவற்றை சரியாக படிப்பதற்கும் படித்துக் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்ப நிறைய பேர் இந்தியாவிலிருந்து இங்க வந்து மாஷாலா ஒரு நல்ல நிலைமையில இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒரு 20 பேர் 10 பேர் சேர்ந்தாலே உங்க ஊர்ல ஒரு நல்ல இஸ்லாமிக் ஸ்கூலை திறந்துடலாம். ஆனா பலருக்கு ஊர்ல பங்களா கட்டுறதை பத்தி தான் கவலை இருக்குதே தவிர, நம்ம ஊர்ல உள்ள முஸ்லீம் தலைமுறை எல்லாம் காஃபிர்கிட்ட போய்கிட்டு ஒன்னு கிருஷ்ணா மாறிக்கிட்டு இருக்கிறான் அல்லது ராமாயணம் படிச்சுட்டு இருக்கிறான். இன்றைக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல நீங்கள் எல்லாம் கவலைப்படணும், உங்களுடைய கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் உறவினர்கள் இருப்பாங்க. இந்த சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, இந்த சமச்சீர் கல்வி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். அதாவது கிறிஸ்துவர்கள் எப்படி கல்வியின் மூலமாக மனதளவுல கண்டிப்பா எல்லாரையும் கிறிஸ்துவராக ஆக்கிடுவோம், எப்படியாவது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மனுஷனையும் சர்ச்சுக்குள்ளார கொண்டு வந்துருவோம், பைபிளுடைய 4 வரியையாவது வாழ்க்கையில் அவனை படிக்க வச்சிருவோம், ஒரு தடவையாவது அவனை குராசு போட வச்சிருவோம்னு சொல்லி துடிச்சு கல்விச்சாலைகளின் மூலமாக உழைப்பு செய்தார்களோ, அது போன்றுதான் இந்துத்துவத்தை மட்டும் அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்துறையிலே இருப்பவர்கள் மக்களை இந்துவாக்க வேண்டும், குறைஞ்சபட்சம் படிப்படையாவது இந்துவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இது சமச்சீர் கல்வி. இதுல இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திட்டங்களை எல்லாமே இந்து கடவுள்களை பற்றியும் சிலைகளை பற்றியும் படித்து கொடுத்து அவற்றின் மீது மக்களுக்கு ஒரு மரியாதைய ஒரு மகத்துவத்தை வர வைக்கிற அடிப்படையில தான் அந்த பாடத்திட்டங்களே அமைக்கப்பட்டிருக்கும். அது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க எந்த புத்தகத்தை எடுத்து படித்தாலும் அதுதான் இருக்கு. அப்ப அதை படிச்சுட்டு வர்றவனுக்கு எதன் மேல நம்பிக்கை இருக்கும், எதன் மேல பயம் இருக்கும், எதன் மேல அவனுக்கு மரியாதை இருக்கு, யோசிச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதனால இது வந்து ரொம்ப சீரியஸான ஒன்று. இது நாம் இந்த சரியான கல்வியை படித்துக் கொடுப்பதற்குண்டான கல்விச்சாலைகளை உருவாக்கவில்லை என்றால் நம்மளது அடுத்த தலைமுறை பயங்கரமான ஒரு ஒரு பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி விடுவார்கள். அப்ப வாழ்க்கையில பொருளாதாரம் தேவை, இந்த பொருளாதாரத்தை சார்ந்த தொழில்நுட்ப கல்விகள் நமக்கு தேவை என்றால் அந்த கல்வியை படித்துக் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் மார்க்க கல்வி நமது பிள்ளைகள் படிப்பதற்குண்டான ஏற்பாட்டை கண்டிப்பாக முஸ்லிம்கள் பொது நிறுவனங்களிலும் கொண்டு வர வேண்டும். மாற்றார்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களிலும் எங்கள் முஸ்லிம் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் எங்கள் இஸ்லாமை போதிக்க வேண்டும் என்பதற்குண்டான அடிப்படை கோரிக்கையை எடுத்துச் செல்ல வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் நாம் தன்னிறைவாக ஆகுவதற்கு நாமே அது போன்ற கல்விச்சாலைகளை உருவாக்கி நல்ல கல்வியை எல்லோருக்கும் போதிப்பது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சென்னையில நிறைய அல்ஹம்துலில்லா இந்த மாதிரியான கல்வி கூடங்கள் உருவாகி அதுல படிக்கிறதுக்கு நான் முஸ்லீம் பசங்களை இப்ப போட்டி போடுறாங்க. அதை சுத்தி உள்ள வீட்டுக்காரங்க எங்க பிள்ளைங்களுக்கு சீட்டு கொடுங்க, ஒரு பையன் சேர்ந்துட்டு அவனை பார்த்துட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க உங்க ஸ்கூல்ல எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி எங்க முஸ்லீம் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் முஸ்லீம் பிள்ளைங்க என்ன புதுசு புதுசா இந்த பையன் செய்யறான், இவ்வளவு ஒழுக்கமா இருக்கானே, எது செஞ்சாலும் ஒரு முறையா செய்யறானே, சுபஹான. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு தர்தீப், இந்த மாதிரியான ஒரு முயற்சி நமக்கு வேண்டும். அடுத்த சகோதரர்களே, சிறப்பிற்குரிய நம்முடைய சலஃபுகள் எழுதிய நூல்கள் அவற்றை நாம் படிக்க வேண்டும், அவற்றை நாம் படித்துக் கொடுக்க வேண்டும். அதே போல அஹ்லுல் பிதா கொள்கையிலே வழிகேட்டவர்களுடைய நூல்களை விட்டு அவர்கள் பேசிய பேச்சுகளை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். ஏன் ஒரு பக்கம் நல்ல விஷயங்களை கேட்கிறீங்க, இன்னொரு பக்கம் அந்த விதத்துகள் சார்ந்தவர்கள் அதாவது அந்த விதத்துகளை ஆதரித்து எழுதியவர்கள், அந்த விதத்துகளை ஆதரித்து எழுதியவர்கள் அதை சரிகண்டு எழுதியவர்களுடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது சில ஆரம்ப மக்கள் வந்து குழம்பி விடலாம், பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடலாம். அதனால அந்த மாதிரி புத்தகங்களை படிப்பதிலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும். அதே போல நல்ல மார்க்க அழைப்பாளர்கள் ஒவ்வொருவரும் நல்ல மார்க்க கல்வியை கொள்கையை கற்றுக்கொண்டு அந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருப்பது. இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த தெரிந்த விஷயத்தை பிறருக்கு எடுத்து பிரச்சாரம் செய்பவராக இருக்க வேண்டும். மக்களை அதன் பக்கம் அழைப்பவராக இருக்க வேண்டும். அத்தோடு நம்மிலே இந்த அழைப்பு பணிக்காக நாம் நம்மில் நல்ல அறிஞர்களை உருவாக்குவதற்கு, நல்ல அதாவது தலைமுறையினரை ஒரு அழைப்பாளர்களாக உருவாக்குவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் என்னுடைய குடும்பத்திலிருந்து, அது உங்களுடைய தனிப்பட்ட குடும்பமோ அல்லது உங்களுடைய மொத்த ஃபேமிலியோ, என்னுடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தீனை கற்று அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பாளரை, ஒரு ஆளுமையை நான் உருவாக்குவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நாம் ஏதாவது முயற்சி செய்தோம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படும். இப்ப ஏன், இப்ப வரக்கூடிய காலங்களை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆலிம்களுடைய பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது, அழைப்பாளர்களுடைய பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதுவும் குறிப்பா இந்த மாதிரி அதாவது நான் முஸ்லீம் கண்ட்ரிகள், முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாடுகள்ல வாழக்கூடியவங்களுக்கு இது இப்போது பெரிய சவாலாக இருக்கிறது. இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு குரான் ஓதி கொடுக்கறதுக்கு ஆள் கிடைக்காது. அடுத்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா கல்வி புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. வெறும் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து, உலக ஆதாயத்தை வைத்து மட்டும் அடிப்படையாக கல்வியும் கல்வி கற்பவர்களின் நோக்கம் திரும்புகின்ற காரணத்தினால மார்க்க கல்வி புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்ப அதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு அந்த அப்படிப்பட்ட அழைப்பாளர்களை நம்ம போய் வாடகைக்கு எடுத்துட்டு வர முடியாது. நம்முடைய குடும்பத்திலிருந்தே உருவாக்கி நம்ம நியத்து வைக்கணும். நம்முடைய பிள்ளை, நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தீனை போதிக்கக்கூடியவராக, மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று இப்படி சில முயற்சிகளை நாம் இன்ஷால்லா செய்வோம் என்று சொன்னால் நாம் இந்த கொள்கையில் வழிகேடுகள் ஏற்படுவதிலிருந்தும் சமுதாயம் வழி தவறுவதிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்ல தௌஃபீக் தருவானாக.